அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிப்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
எமது தேசிய பிரச்சனையை பொறுத்தவரையில் எமக்கும் அவருக்கும் திரைமறைவில் எவ்விதமான ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தும்படியா நாங்கள் கேட்கவும் இல்லை, அவ்விதமான ஒப்பந்தம் ஏற்படவும் இல்லை. ஒரு நியாயமான அரசியல் தீர்வு என்ன விதமாக ஏற்பட வேண்டும் என்பதை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும்.
டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறுவது குறித்து முன்னாள் வீரர் டபிள்யூ வி ராமனின் பேட்டி.
பின்னக்கல் ஆஃப் ஹர் கரியர்னா கம்மியான ஒரு நேச்சுரல் டேலண்ட் வைத்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காருனா அதுதான் அவரோட கிரிக்கெட் கரியர்ல ஹைலைட். டெஸ்ட் கிரிக்கெட்ல
இலங்கையின் வடக்கே எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா தேர்தல் நடவடிக்கையை தொடங்கியுள்ள செய்திகள், காணாமல் போன ஏர் ஏசியா விமானத்தில் பயணித்தவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டு வருவது குறித்த செய்திகளும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் முதலாவதாக கேட்க இருப்பது செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சங்கீதா ராஜன் ஆகியோர்.
இந்தோனேஷியா கடற்படை பகுதியை ஒட்டிய பகுதியில் கிடைத்திருக்கும் விமானத்தின் உடைந்த பாகங்கள் கடந்த ஞாயிறன்று காணாமல் போன தனது விமானத்தின் பகுதிகள்தான் என்று ஏரேஷியா நிறுவனம் உறுதி செய்துள்ளது. அந்த விமானத்தில் 162 பேர் பயணித்திருந்தனர். விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து பல சடலங்கள் மீட்கப்பட்டு வருகிறது. இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ விபத்து நடந்த இடத்தை விமானம் மூலம் பார்வையிட்டார்.
தமது விமானம் விபத்துக்குள்ளானவை தம்மை பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது என்று ஏரேஷியா நிறுவனத்தின் உரிமையாளர் டோனி பெர்னாண்டஸ் கூறியிருக்கிறார். பயணிகளின் உறவினர்களுக்கு தான் உதவி வழங்குவார் என்றும் அவர் உறுதி வழங்கியிருக்கிறார். இதற்கு முன்னர் பயணிகளின் சடலங்கள் கடலில் மிதப்பது தொலைக்காட்சி ஒன்றில் காட்டப்பட்ட போது இந்தோனேஷியாவின் சுரபாயா விமான நிலையத்தில் குழுமியிருந்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். அவர்கள் ஒருவர் மூழ்ச்சியடைந்தார். நோயாளி தூக்கப்படுக்கையில் அவர் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த படங்களை தொலைக்காட்சியில் காட்டியமைக்காக தொலைக்காட்சி நிறுவனம் பின்னர் மன்னிப்பு கேட்டிருந்தது.
ஏட்ரியாட்டிக் கடலில் கடந்த ஞாயிறன்று ஏற்பட்ட புயலால் அங்குள்ள சொகுசு கப்பல் ஒன்றில் தீ பிடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் இன்னும் பல சடலங்கள் கண்டெடுக்கப்படலாம் என்று இத்தாலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 10 பேர் இறந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பலர் ஐரோப்பாவுக்கு வரவேண்டும் என்ற நோக்கில் அந்த கப்பலுக்குள் முறையான ஆவணங்களின்றி ஒளிந்து வந்த ஆப்கன் அகதிகள் என்பதால் எத்தனை பேர் கப்பலில் இருந்தார்கள் என்பதும் எத்தனை பேரை காணவில்லை என்பதும் தொடர்பான சரியான எண்ணிக்கை இன்னும் இல்லை என்று இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான கோஃபு தீவுக்கு அருகில் நிற்கும் பொதிகள் சுமக்கும் கப்பல் ஒன்றிலிருந்து விடுக்கப்பட்ட அவசர உதவி கோரிக்கை ஒன்றில் தமது கப்பலில் ஆயுததாரிகள் சிலரும் இருக்கார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கிரீஸ் நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த கப்பலில் உள்ள நூற்றுக்கணக்கான பயணிகளோடு சட்டவிரோத குடியேற்றக்காரர்களும் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொல்டோவா நாட்டின் கொடி பறந்து கொண்டிருக்க பயணம் செய்து கொண்டிருக்கும் இந்த கப்பலின் பெயர் ப்ளூ ஸ்கை என்பதாகும். இந்த கப்பல் இருக்கும் இடத்தை நோக்கி கிரீஸ் நாட்டு போர்க்கப்பல் ஒன்றும் கிரீஸ் உலங்கு வானூர்திகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குரேஷியா நாட்டின் ரிஜேக்கா துறைமுகத்துக்கு போய்கொண்டிருந்த இந்த கப்பல் திடீரென்று பயணர் திசை திருப்பப்பட்டு தெற்கு இத்தாலி நோக்கி போய்கொண்டிருப்பதாக விண்கோள் தகவல்கள் காட்டுகின்றன.
சீனாவின் அரசியலமைப்பு குறித்து ஆவணப்படம் தயாரித்தமைக்காக சீன திரைப்பட இயக்குநர் ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஓராண்டு கால சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. ஷென் யோங் பிங் என்ற அந்த இயக்குநர் அந்த திரைப்படத்தை தயாரிக்க அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறாமல் பணியாற்றினார் என்றும் இது ஒரு சட்டவிரோதமான வியாபாரம் என்றும் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு பல உரிமைகளை அளித்தாலும் அந்த உரிமைகளை மக்கள் பயன்படுத்த அரிதாகத்தான் அனுமதி அளிக்கப்படுவதாக அங்கிருக்கும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
ஹாலிவுட் திரையுலகில் சிறந்த நடிகைக்கான வருடாந்த ஆஸ்கார் விருதை 2 அடுத்தடுத்து பெற்ற மூத்த ஹாலிவுட் நட்சத்திரம் லூயிஸ் ரெய்னர் அவர்கள் லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 104. ஒற்றி நாட்டின் தலைநகரான வியன்னாவில் பிறந்த லூயிஸ் அம்மையார் தமது வாழ்வில் பெரும்பகுதியை லண்டனிலேயே கழித்தார். கிரேட் ஜீக்ஃபீல்ட் என்ற படத்தின் நாயகியாக 1936 குட் ஏர்த் என்ற படத்தின் நாயகியாக 1937 நடித்து சிறந்த நடிகை விருதுகளை பெற்றார் இவர். இவரைப் போல ஹாலிவுட் நட்சத்திரங்கள் 4 மட்டும்தான் அடுத்தடுத்த ஆண்டுகள் தொடர்ந்து ஆஸ்கார் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள்.
இலங்கையில் முதலாவதாக இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிப்பது என்று முடிவு செய்து இன்றைய அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். எதன் அடிப்படையில் இந்த முடிவு என்று கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டேன்.
தற்போதைய ஜனாதிபதி கடந்த 10 வருடங்களாக ஆட்சியில் இருந்திருக்கின்றார். விசேஷமாக யுத்தம் முடிவடைந்த பிறகு இந்த நாட்டில் உள்ள தேசிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை காண்பதற்கு அவருக்கு போதிய அளவு சந்தர்ப்பம் இருந்தது. அவருக்கு தேவையான உதவியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருந்திருந்தோம். ஒருமித்த விளவுபடாத நாட்டுக்குள் ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்பதற்கும் அதை நீடிக்கக்கூடிய வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அவருக்கு நாங்கள் போதிய சந்தர்ப்பத்தை கொடுத்தோம். எமது பிரேரணைகளை அதை அடைவதற்காக நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் துரேஷ்டபத்தமாக அவர் அந்த கருமத்தில் செலுத்த வேண்டிய அக்கறையை செலுத்தவில்லை. மாறாக அந்த கருமத்தை இழுத்தடித்து அதை அலங்கூலமாக்கி முன்னெடுக்காமல் அந்த சந்தர்ப்பம் இழக்கப்பட்டது.
இல்லை சம்பந்தர் அவர்கள், இப்பொழுது நீங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்பதை விட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்பது போல தோன்றுகிறது. அதோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா?
ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதியை ஆதரிக்க முடியாத நிலைப்பாடு நிச்சயமாக எங்களுக்கு முன் தோன்றியது. எதிர்கட்சி வேட்பாளர் திரு மைத்ரிபால சிறிசேனையை பொறுத்தவரையில் அவர் சில முக்கியமான வாக்குறுதிகளை பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். நாட்டில் ஜனநாயக ஒழுங்குகளை பலப்படுத்துவது, நாட்டில் நிறுவனங்கள் அதாவது நீதிமன்றம் மற்ற சிவில் நிறுவனங்கள் அவர்கள் சுயாதீனமாக செயல்படுவதற்கு உத்தரவாதம் அளிப்பது, அவ்விதமாக பல முன்னேற்றகரமான கருமங்களை அவர் கூறியிருக்கின்றார்.
இப்போ இலங்கையில் நீடித்திருக்கின்ற இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு குறித்து மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதா, அல்லது பல கட்சிகள் அவருடன் செய்து கொண்டுள்ளது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கையை எதிரணியின் பொது வேட்பாளருடன் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களா?
எமது தேசிய பிரச்சினையை பொறுத்தவரையில் எமக்கும் அவருக்கும் திரைமறைவில் எவ்விதமான ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்படுத்தபடியா நாங்கள் கேட்கவும் இல்லை, அவ்விதமான ஒரு ஒப்பந்தம் ஏற்படவும் இல்லை. ஆனால் ஒரு நியாயமான அரசியல் தீர்வு என்ன விதமாக ஏற்பட வேண்டும் என்பதை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். நாங்கள் கூறியிருக்கின்றோம், ஜனாதிபதிக்கு கூறியிருக்கின்ற பிரகாரம் அவருக்கும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, இந்த கருமத்தை அவர் வெற்றி அடைந்த பிறகு நாங்கள் அர்த்தபுஷ்டியாக முன்னெடுக்கலாம் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அந்த நம்பிக்கை தற்போதைய ஜனாதிபதியை பொறுத்தவரையில் துப்புரவாக இல்லை.
சரி, இப்ப இலங்கையினுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கும் பொழுது பலவிதமான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. செல்வநாயகம் பண்டாரநாயக்கா அந்த காலம் தொட்டு ஏற்பட்ட எந்த ஒப்பந்தங்களும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்கும் பொழுது இப்ப எதிரணி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவுடன் ஒரு உடன்படிக்கை, எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை தேவை அப்படிங்கறத வந்து நீங்க வலியுறுத்தலையா, இல்ல அதை உணரவில்லையா?
இந்த விடயம் சம்பந்தமாக நான் அதிகம் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது, ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மைதான், அதை மறப்பதற்கு இல்லை. ஆனால் 30 வருடமாக ஒரு கொடூரமான யுத்தம் முடிவடைந்த பிறகு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது அந்த யுத்தத்தினுடைய விளைவுகளை நன்றாக புரிந்த ஜனாதிபதி அவர்கள் ஒரு தீர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தவில்லை. ஆனபடியால் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம் என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எமது பழைய கால அனுபவத்தின் அடிப்படையில் நாட்டில் வாழ்கின்ற அனைவரும், விசேஷமாக மக்களினுடைய ஏனைய தலைவர்களும் இதை உணர்ந்து ஒரு தீர்வை காண வேண்டிய கட்டாய கடமை அவர்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த கடமையில் திரு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்படக்கூடியவர் என்ற சிந்தனை எமது மனதில் உள்ளது.
இதே எதிரணியினுடைய கூட்டணியில் பௌத்த கடும்போக்கு அமைப்புகள் அல்லது சிங்கள கடும்போக்கு அமைப்புகள் என்று கருதப்படுகின்ற ஜாதிக ஹெல உரிமைய, JVP போன்ற கட்சிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அப்படியான ஒரு கூட்டணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இடம்பெற்றிருப்பது ஒரு நெருடலான விஷயம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க?
அது நீங்கள் கூறுகின்ற கருத்து சில சமயம் சில கடும் போக்காளர்கள் அங்கே இருக்கலாம். அவர்கள் ஆரம்பத்தில் ராஜபக்சவுடன் இருந்தார்கள். அவர்கள் இருக்கின்ற காரணத்தின் நிமித்தம் நாங்கள் அதே ஒரு காரணத்துக்காக எதிரணி பொது வேட்பாளர்களுடன் நாங்கள் பேச முடியாது அல்லது கருமங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியாது என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். இதனிடையே நாட்டின் வடபகுதியில் மைத்ரிபால சிறிசேன இன்று தமது தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்தார். பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு முன்னதாக மன்னாராயர் ராயப்பு ஜோசப்பையும் அவர் சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து விட்ட போதிலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு இன்னும் முடிவு ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் துப்பாக்கி முனையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ மக்களின் மனங்களை வெல்லவோ முடியாது என வவுனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்று தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற எதிரணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் அவர்கள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங் ஆகியோரின் தலைமையில் அமைக்கப்படவுள்ள புதிய அரசாங்கத்தினால் தேசிய இனப்பிரச்சினைக்கு ஓர் அரசியல் தீர்வு காணப்படும் என உறுதியளித்திருக்கின்றார். வவுனியா வைரப்பிரியங்குளத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சிபிடமேறிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் யுத்தத்தில் வெற்றி கொண்டதை அடுத்து அமைச்சரவையின் கருத்துக்களையோ நாடாளுமன்றத்தின் கருத்துக்களையோ கவனத்திற்குள்ளாமல் தன்னிச்சையாக செயற்பட தொடங்கினார் என்றும் இதுவரையில் இல்லாத வகையில் ஊழலும் மோசடியும் நிறைந்த ஒரு ஆட்சியை அவர் நடத்தி வருகின்றார் என்றும் குற்றம் சுமத்தினார்.
இன்று பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்தமாக எதிரானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எதிராக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த அபிவிருத்திகளை இந்த அரசாங்கம் எவ்வளவு செய்தாலும் மக்கள் சந்தோஷமாக இருப்பதில்லை. ஒரு துப்பாக்கியினால் முடியும் இன்னொரு துப்பாக்கியின் சத்தத்தை நிறுத்துவதற்கு மட்டும், துப்பாக்கியினால் ஒருபோதும் முடியாது மக்களுடைய குரல் வலையை நசுக்குவதற்கு. இந்த நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனைகளை அறிந்திருக்க வேண்டும். சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் சகோதரத்துடன் பணியாற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனை துப்பாக்கியினூடாக செய்ய முடியாது, அதை இராணுவத்துக்கு செய்ய முடியாது
என்றார் எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் தோப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் அவர்கள் தாங்கள் அமைக்க உள்ள புதிய அரசாங்கத்தில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்திருக்கின்றார். எதிர்கால ஜனாதிபதியாக உள்ள மைத்ரிபால சிறிசேன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் தலைமையில் அமையுள்ள அரசாங்கத்தில் தேசிய இனப்பிரச்சினைக்கு சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் ஆகிய அனைத்து இன மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் வேலைவாய்ப்பு, கல்வி, அதிகார பகிர்வு ஆகியவற்றில் சம சந்தர்ப்பமும் சம உரிமையும் பெறத்தக்க வகையில் தீர்வு காணப்படும் என்றார் சந்திரிகா பண்டார் நாயக் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சட்டங்களை மதிக்கி நடத்த வேண்டும், பிரச்சனைகள் ஏற்பட்டால் மறு தேர்தலுக்கும் உத்தரவிடப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் உதயகுமார்.
ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெறும் தினம் வாக்களிப்பு நிலையங்களில் குழப்ப நிலை ஏற்படுத்தப்பட்டால் அங்கு வாக்குப்பதிவை ரத்து செய்துவிட்டு மற்றொரு தினத்தில் புதிதாக வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். தேர்தல் தினத்தன்று மோசடிகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பல தரப்பினர் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கூறிய தேர்தல்கள் ஆணையாளர் இந்த தகவல்கள் அடிப்படையற்றவை என்று குற்றம் சாட்டினார். வாக்கெடுப்பு நடைபெறும் போது ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு மக்கள் மீது அழுத்தங்கள் விடுப்பது மற்றும் வாக்களிக்க செல்லும் மக்களை தடுப்பது ஆகியவை சட்டவிரோதமான செயல்கள் என்று தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணையாளர். வாக்கெடுப்பு நடைபெறும் போது பலவந்தமான முறையில் வாக்கு சாவடிகளுக்குள் சென்று மோசடிகள் மேற்கொள்ள முயற்சித்தால் அந்த வாக்குச்சாவடியின் வாக்கெடுப்புகள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் அதன் பின்பு வேறொரு தினத்தில் அங்கு புதிதாக வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். எனவே தேர்தல் மோசடிகளில் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் அதன் மூலம் எந்தவிதமான பலனும் ஏற்பட மாட்டாது என்று கூறிய தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய அச்சமின்றி வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தனது வாக்கை அளிக்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெறும் போது பாதுகாப்பு கடமைகளுக்காக இராணுவத்தினர் அழைக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்தார்.
யுதாமுதாவ ஆரக்கட்டை சொந்தா கெந்தவண்ணே போலீஸ் பதிவரையா இல்லி மக்குரோத் பாமனாய்.
வாக்களிப்பு நிலையங்களின் பாதுகாப்பு கடமைகளுக்காக 20,000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் இராணுவத்தினரின் உதவி அவசியம் என்று போலீஸ் மா அதிபர் தீர்மானிக்கும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளுக்காக அழைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இதனிடையே மைத்ரிபால சிறிசேனா அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிப்பது எனும் முடிவு குறித்து வடமாகாண சபையின் உறுப்பினர் அனந்தி சசிதரன் மாற்றுக்கருத்து வெளியிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதி தேர்தலில் தான் வாக்களிக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளது குறித்து மீண்டும் மாணிக்க வாசகம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஆதரவளிப்பதாக தனது முடிவை இன்று வெளியிட்டுள்ள அதேவேளை, வடமாகாண சபையின் கூட்டமைப்பு உறுப்பினராகிய அனந்தி சசிதரன் அவர்கள் இந்த தேர்தலில் தான் வாக்களிக்கப் போவதில்லை என பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன என அவரை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நான் வாக்களிக்க மாட்டேன் என்பது என்னுடைய முக்கியமான தீர்மானம். காரணம், நான் வடமாகாண சபை தேர்தலின் போது தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய விஞ்ஞாபனத்திற்கு அமையத்தான் என்னுடைய மக்களிடம் வாக்குகளை கேட்டு வாக்களித்த வாக்குகள். இன்று அதற்கு மிகவும் எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற மைத்ரி அவர்களுடைய சிந்தனைக்கு அமைவாக நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக நடக்க முடியாமல் இருக்கின்றது. மனச்சாட்சி உள்ள எந்த ஒரு மரத்தமிழனும் இந்த இருவருக்குமே வாக்களிக்காமல் விடுவார்கள் என்றால்தான் என்னுடைய நான் கருதுகின்றேன். அவ்வாறுதான் இருக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவு மிக மோசமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். காணாமல் போனவர்கள், அரசியல் கைதிகள், போரினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர் ஏற்படுத்த வேண்டும், நில ஆக்கிரமிப்பு, இது தொடர்பான எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு ஆதரவளிப்பது என்று மிகவும் வேதனைக்குரிய விடயம்
என்றார் அனந்தி சசிதரன் அவர்கள்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித் ஷா சையத் ஷொராபுதீன் கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகின்றார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
சோராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவை குற்றவாளி என்று நிரூபணம் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி அவரை மும்பை சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் இன்று செவ்வாயன்று விடுவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் தீவிரவாத தடுப்பு சிறப்பு காவல் பிரிவால் கடந்த 2005 நடத்தப்பட்ட என்கவுண்டர் கொலை தொடர்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அதன்படி சோராபுதீன் ஷேக் என்கவுண்டர் கொலை போலியானது என்றும், இதற்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் குஜராத் மாநில உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த அமித்ஷாவுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் கூறி இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்பட்ட துல்சிராம் பிரஜாபதியும் கடந்த 2006 போது குஜராத் காவல்துறையினரால் மற்றொரு போலியான என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த கொலைகளுக்கும் அமித்ஷாவுக்கும் தொடர்பு உள்ளது என்பதை உறுதி செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறியுள்ள மும்பை சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் அவரை இந்த வழக்கில் இருந்து முழுமையாக விடுவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. சோராபுதீன் ஷேக் லக்ஷர் இ தொய்பா என்கிற தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்பதால் தான் கொல்லப்பட்டதாக குஜராத் மாநிலத்தின் தீவிரவாத தடுப்பு சிறப்பு காவல் பிரிவு தெரிவித்திருந்தது. மேலும் அவர் அப்போது குஜராத் மாநில முதல்வராக பொறுப்பு வகித்து வந்த நரேந்திர மோடிக்கு எதிராக கொலை சதி திட்டம் தீட்டி வந்தவர் என்றும் குற்றம் கூறப்பட்டது. இந்த காரணத்திற்காக கடந்த 2005 நவம்பர் 22 ஹைதராபாத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட சோராபுதீன் ஷேக் மற்றும் அவரது மனைவி கௌசர் பி ஆகியோர் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்துதான் கொலையும் நடைபெற்றது. மத்திய புலனாய்வுத் துறையால் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 2013 அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை உயர் அதிகாரிகளையும் இணைத்து மொத்தமாக 36 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மேலும் அப்போது சிபிஐ தரப்பில் கூறும்போது இந்த வழக்கின் முக்கிய சாட்சிகளாக இருந்த சோராபுதீன் ஷேக்கின் மனைவி கௌசர் பி மற்றும் துல்சிராம் பிரஜாபதி ஆகியோரை கொலை செய்யும் விவகாரத்தில் அமித்ஷா சம்பந்தப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
காணாமல் போன ஏர் ஏசியா விமானத்தில் பயணித்த சிலரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த செய்திகளுடன் சாமிநாதன்.
இந்தோனேஷியாவின் சுரபயா நகரிலிருந்து 162 பேருடன் சிங்கப்பூர் சென்று கொண்டிருந்த ஏர் ஏசியாவின் ஏர்பஸ் A320-200 ரக விமானம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போனது. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, சீனா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த குழுக்கள் விமானம் விழுந்த சுவடு இருக்கிறதா என்று கடலில் நேற்று முழுவதும் தேடினர். இன்று காலைதான் இந்தோனேஷியாவின் கடற்படையை ஒட்டிய பகுதியில் காணாமல் போன விமானத்தின் பகுதிகளை தேடும் குழுவினர் விமானத்தில் இருந்தபடி பார்த்திருக்கின்றனர். அதையடுத்து அந்த பகுதிக்கு கப்பல் மூலம் சென்ற இந்தோனேஷிய கடற்படையினர் கடலில் உப்பிப்போன நிலையில் மிதந்து கொண்டிருந்த டஜன் கணக்கான சடலங்களை மீட்டெடுத்திருக்கின்றனர். விமானத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட கடல் பகுதியை வான் வழியாக இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ பார்வையிட்டிருக்கின்றார். கூடுதலான கப்பல்கள் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
I can share your feelings. We pray all the families of the passengers and crews be strong.
நான் உங்களுடைய உணர்வுகளை புரிந்துகொள்கிறேன். இந்த விஷயத்தை தாங்கும் அளவுக்கு விமானத்தில் பயணம் செய்த அனைவரின் உறவினர்களுக்கும் சக்தியை கொடுக்குமாறு நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் என்றார் இந்தோனேஷிய அதிபர். விமானத்தின் உடைந்த பாகங்கள் கரிமாதா நீரிணை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. மிக மோசமான வானிலை காரணமாக இந்த விமானம் விழுந்திருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் விபத்துக்கான காரணம் என்னவென்பது உறுதியாக கண்டறியப்படவில்லை. உறவினர்களின் சோகத்தை தாம் பகிர்ந்து கொள்வதாக ஏர் ஏசியா என்ற குறைந்த கட்டணங்களை வசூலிக்கும் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் டோனி பெர்னாண்டஸ் கூறியிருக்கின்றார்.
The only slight benefit is that for the people in there, there is some closure. This is a scar with me for the rest of my life. It doesn't change anything.
அந்த விமானத்தில் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரே ஆறுதல். இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பெரிய காயமாக எப்போவுமே இருக்கும். இப்போ ஒரு முடிவு தெரிந்திருக்கிறது என்றார் டோனி பெர்னாண்டஸ். முன்னதாக சுரபையா விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த பயணிகளின் உறவினர்கள் கடலில் இருந்து சடலங்கள் மீட்கப்படுவதை தொலைக்காட்சி மூலம் பார்த்து கதறி அழுதனர்.
டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறுவது குறித்து முன்னாள் வீரர் டபிள்யூ வி ராமன்.
அதாவது ஒரு ரோல் என்றது கிடையாது, விக்கெட் கீப்பிங்ன்றது கஷ்டம். அது இல்லாம அவரு தலைமை வேற தாங்கியிருக்காரு டீம் எல்லா ஃபார்மேட்லயும். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இம்பார்ட்டன்டா பேட்டிங் ஆடிருக்காரு. சோ இந்த மூணு ரோலும் பண்றது இவ்வளவு காலகட்டத்துல, அதாவது மூணு ஃபார்மேட்லயும் டெஃபினட்டா ரொம்ப ஸ்ட்ரெயினா இருந்திருக்கும். சோ அவர் ஃபீல் பண்ணிருக்கலாம், சரி நம்மளால இனிமே எல்லா ஃபார்மேட்லயும் ஆட முடியாது. சோ அதனால எப்ப நம்மளால வந்து அந்த மோட்டிவேஷனோ இல்லாட்டோ முடியலையோ அப்போ வந்து இதுல இருந்து ஓய்வு பெறதான் ரொம்ப சரியான முடிவுன்றது அவருக்கு தோணிருக்கு. சோ அதனால அவர் பண்ணிருக்காரு.
இப்போ ஆஸ்திரேலியால நடக்கிற அந்த டெஸ்ட் சீரியஸ்ல இந்தியா தோல்வி அடைந்ததற்கு பதிலாக வெற்றி பெற்றிருந்தால் இந்த முடிவு வந்திருக்குமா?
நீங்க கேக்குற மாதிரி பாத்தீங்கன்னா கூட அப்படி ஜெயிச்சிருந்து நம்ம அவர் வந்து இந்த முடிவுக்கு வந்தா இன்னும் நம்ம பாராட்டி இருப்போம். அதாவது தோல்வி அடைஞ்சதுனால நம்ம கேக்குறோம் ஜெயிச்சிருந்தா பண்ணிருப்பாரா அப்படின்னு. இது வந்து இந்த தோல்வி வெற்றினால வந்த ஒரு முடிவுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ரெயின் இருந்திருக்கு, இவ்வளவு வருஷத்துல 10 வருஷமா ஆடி இருக்காரு எல்லா ஃபார்மேட்டும். சோ இது வந்து ஒரு விதத்துல எதிர்பார்த்ததான் என்ன பொறுத்து மட்டும்.
ஒரு டெஸ்ட் கேப்டனா அவருடைய தலைமை பண்புகள் நீங்க எப்படி விவரிப்பீங்க?
தோனி பொறுத்து மட்டும் அவர் வந்துட்டு ஒரு இளம் வீரர்கள் வைத்து ஒரு உலக கோப்பை வென்றிருக்கார், T20 ஃபார்மேட்ல ஜெயிச்சு கொடுத்திருக்கார். அப்புறம் 2011 உலக கோப்பை வென்றிருக்கார். அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்ல பொறுத்து மட்டும் ஓகே, வெளிநாடுகளில் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு அவரோட கேப்டன்சி மிச்ச ஃபார்மேட்ஸ்ல பார்த்து அதுவே அந்த ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு பார்த்ததில்ல மேபி ரிசல்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அவர் பொறுத்து மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாருக்கும் ஒரு யங் டீமை வந்து அப்படியே கொண்டு போயிருக்கிறார். அது இல்லாமல் அவர் இன்னொரு குவாலிட்டி உண்டாக்கியிருக்காரு இந்திய கிரிக்கெட்டில். அதாவது ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு கல்ச்சர் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டாக ஒரு தனி லெவல்ல பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு.
ஆனால் இப்ப மத்த ரெண்டு ஃபார்மேட் ஆஃப் தி கேம் 50 ஓவர் மேட்சும் சரி 20 ஓவர் மேட்சினும் லீட் பண்றேன்னு சொல்றார். அதுலயும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இருந்து அவர் விலகி மற்றவர்களுக்கு வழிவிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு அறிகுறிகள் தென்படுகிறதா?
அவர் பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எப்படி குவையட்டா இந்தியன் டீம் உள்ள வந்தாரோ அதே மாதிரி குவையட்டா இப்ப ஓய்வு பெற்றிருக்கார் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து. அதாவது அவர் ஓய்வு பெற்றது கூட வந்துட்டு எந்த ஒரு காரணமும் நம்ம வந்துட்டு கிரிக்கெட் வைத்து சொல்ல முடியாது. அதாவது அவரால ஓகே இனிமே மோட்டிவேஷன் இருந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆட முடியாதுன்ற ஒரு மேபி விஷயத்தினாலதான் அவர் வந்து ஓய்வு பெற்றிருக்காரு. சோ இதே மாதிரி அவர் பாப்பாரு, அதாவது இந்த ஒன் டேயும் சரி T20 சரி எந்த அளவுக்கு நம்மளால தாக்கு பிடிச்சி ஆட முடியுது அப்படின்னு பாப்பாரு. அவருக்கு எப்ப தோணுதோ அப்போ வந்துட்டு அவர் டெஃபினட்டா விழுகுவார். ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓய்வுப்பட்டுல இருந்து என்ன ஒண்ணு வெளி வந்திருக்குன்னா தேவை இல்லாம அவர் ஆட போறது இல்லை. அவரால் முடியாதுன்னு தெரிஞ்சு அவர் ஆட போறதுலேருந்து டெஃபினட்டா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஒன் டே சீரீஸ்லயும் சரி T20 ஃபார்மேட்லயும் சரி இதே மாதிரி அவருக்கு எப்ப தோணுதோ அப்போ விழுகுவான்னு டெஃபினட்டா ஒரு அறிகுறி இருக்கு.
தோனியினுடைய டெஸ்ட் வாழ்க்கையில மிகவும் உச்சமான ஒரு நிகழ்ச்சி நீங்க எதை சொல்லுவீங்க?
பின்னக்கல் அஃபர் கரியர்னா கம்மியான ஒரு நேச்சுரல் டேலண்ட் வைத்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா அதுதான் அவரோட கிரிக்கெட் கரியர்லேயே ஹைலைட். டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆடம் கில்க்ரிஸ்ட் எடுத்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆடம் கில்க்ரிஸ்ட் கீப்பிங்கும் சரி பேட்டிங்கும் சரி டெஃபினட்டா நேச்சுரல் டேலண்ட் நிறைய இருந்தது. பட் இவர் வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு நேச்சுரல் டேலண்ட் இல்லை, பட் இவர் காமன் சென்ஸ்ன்றது வந்துட்டு என்ன ஒரு மனிதன் அச்சீவ் பண்ணலாம் எந்த ஃபீல்டுமேன்றது காமிச்சிருக்காரு. அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல காமிச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்து மட்டும் அவரோட டெஸ்ட் கிரிக்கெட் வர்ணிக்கணும்னா இப்படிதான் வர்ணிப்பேன் நான். காமன் சென்ஸ் அண்ட் மேக்சிமைசேஷன் ஆஃப் லிமிடெட் எபிலிட்டி.
இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான டபிள்யூ வி ராமன் அடுத்து அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் வானவியல் துறை குறித்த முக்கிய செய்தி ஒன்று. 2014 வானவியல் துறையில் மிக முக்கியமான மைல்கற்கள் பலவற்றை கடந்திருப்பதாக உலக அளவிலும் இந்திய அளவிலும் பார்க்கப்படுகிறது. இந்திய அளவில் வானவியல் துறையில் என்ன விதமான முக்கிய மைல்கற்களை இந்த ஆண்டு கடந்திருக்கிறோம் என்று சென்னையில் இருக்கும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் இணை இயக்குநர் முனைவர் சவுந்தரராஜ பெருமாள் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்திய நாட்டுடைய பங்களிப்பு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அஸ்ட்ரானமி அப்படிங்கிற மாதிரி வளர்ந்து வருகிறது. இப்பொழுது பாத்தீங்கன்னா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்தியாவிலேயே வந்து மிக உயரத்துல வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு தொலைநோக்கி வந்து ஹண்ட்லே அப்படிங்கிற இடத்துல வந்து நிறுவப்பட்டிருக்குது. அது வந்து இன்ஃப்ராரெட்ல இருந்து கண்ணூர் ஒளி அந்த அலைநிலங்கள்ல உள்ள வானவியல் பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக நிறுவப்பட்டு அது வந்து பெங்களூர்ல இருந்தே இயக்கி அதுல இருந்து வந்து நிறைய வானவியல் செய்திகள் எல்லாம் பெற்று அது அதை ஆய்வு செய்து வருகிறாங்க. இந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொண்டு உலகத்துல வந்து ஒரு 30 மீட்டர் டெலஸ்கோப் ஒண்ணு 30 மீட்டர் வந்து அந்த ஒரு டெலஸ்கோப்ல பயன்படுத்தக்கூடிய அந்த லென்ஸ் வந்து லென்ஸ் பயன்படுத்துறது இல்ல, அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஆடி குழியாடி பயன்படுத்துவாங்க. அந்த குழியாடியோட விட்டம் செக்மெண்டட் சின்ன சின்ன ஆடிகள் எல்லாம் சேர்த்து செய்யப்படுகின்ற மிகப்பெரிய அந்த ஆடி அவருடைய விட்டம் 30 மீட்டர். இவ்வளவு பெரிய ஆடியை கொண்டு நம்ம அவங்க ஆராய்ச்சி செய்யறப்ப வானத்துல வந்து மிக தெளிவான துல்லியமான படங்கள் எல்லாம் கிடைக்கும். எப்படி நம்ம இப்ப ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் விண்வெளியில சென்று நம்மளுக்கு நல்ல பல செய்திகளை தருகிறதோ கிட்டத்தட்ட அதே அளவு மிக சிறப்பான ஒரு வானவியல் செய்திகளை எல்லாம் பெறுவதற்கு இந்த 30 மீட்டர் டெலிஸ்கோப் என்பது உறுதியா இருக்கும். இந்த தொலைநோக்கியை வந்து ஹவாயில வந்து அமைக்கிறாங்க மிக உயரத்துல, அதாவது கடல் மட்டத்தில இருந்து 4000 மீட்டர் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் உயரம். இவ்வளவு உயரத்துல இருக்கிறதுனால வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நீர்த்துவளைகள் எல்லாம் வந்து அகச்சிவப்பு கதிர்களை அதிகமா வந்து கவர்ந்து கொள்ளாது. அதனால வந்து அகச்சிவப்பு கதிர்களையும் நம்மளால அங்கிருந்து ஆராய்ச்சி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம புற ஊதா கதிர்கள் ஒரு பகுதியையும் நம்மளால ஆய்வு செய்ய முடியும். அது இல்லாம நம்முடைய கண்ணூர் ஒளின்னு சொல்றாங்க இல்ல, அதையும் ஆய்வு செய்ய முடியும். அதுல வந்து மிகச்சிறப்பான அந்த நிறமாலை கருவிகள் எல்லாம் வைக்கப்பட்டு அதுல வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான ஆரம்பகட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுக்கு வந்து இந்தியா உறுதுணையா இருக்கு. பல நாடுகள் சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்துல வந்து இந்தியா உறுதுணையா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய மற்றும் ஒரு மைல்கல் அந்த டைம் மேகசின்ல கூட 25 மிகச்சிறந்த புதுமை இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து ஒன்றா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மங்கள்யான் மிஷன். செவ்வாய்க்கோளை சென்று அடைவதற்காக இந்தியா அனுப்பிய ஒரு சிறந்த விண்கலம்.
செவ்வாய் கிரகத்திற்கு விண்கோள் அனுப்பப்படுவது முதல் முறை அல்ல என்றாலும் கூட இந்தியாவை இந்த ஆண்டு அதற்காக சர்வதேச அளவில் பாராட்டுவதற்கு என்ன காரணம்?
செவ்வாய்க்கு வந்து பல நாடுகள் வந்து விண்கலங்களை அனுப்பி ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக மிக அதிகபட்சமான விண்கலங்கள் அனுப்பப்பட்ட ஒரு கோள் வந்து செவ்வாய்க்கோள் தான். ஆனாலும் வந்து எந்த நாடுமே தன்னுடைய முதல் முயற்சியில வெற்றி பெறல. ஒவ்வொரு நாடும் வந்து தன்னுடைய முதல் முயற்சியில தோல்வியடைந்து தொடர்ந்து முயற்சி செய்துதான் பின்னால வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த செவ்வாய்க்கு சென்று அதை சுற்றி வருவது என்பது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற முதல் நாடு என்கிற பெருமையை நம்முடைய நாடு பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கு செலுத்துவதற்கு நம்ம பயன்படுத்திய ஏவூர்தி அது வந்து PSLV என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏவூர்த்தியை கொண்டு மிக குறைவான செலவுல சுமார் வந்து US டாலர்ல வந்து சொன்னா 74 மில்லியன் US டாலர் என்று சொல்கிறார்கள். மிக குறைவான செலவிலேயே பூமியினுடைய ஈர்ப்பு விசையுடைய உதவியை கொண்டு செலுத்தி சரியான நேரத்திலே செவ்வாயினுடைய சுற்றுப்பாதையை சென்றடைந்திருக்கிறார்கள். இது வந்து மிகவும் ரொம்ப சிரமமான ஒரு பயணம். ஏன் சொன்னா குறிப்பிட்ட நேரத்துல சரியான நேரத்துல வந்து அதை நம்ம செலுத்தணும். 1 நிமிடம் சில 2 நிமிடம் தாமதமானாலும் கூட அதனுடைய பாதைகள் எல்லாம் கணக்குகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு நாள் தாமதம் ஆயிடுச்சு அடுத்த நாள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னா அதோடைய அந்த பயணம் எல்லாமே திட்டங்கள் எல்லாமே மாறிடும். ஏன்னா பூமியும் நடந்து கொண்டே இருக்கிறது, செவ்வாயும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தினத்துல இந்த நேரத்துல இப்ப அனுப்பிச்சோம்னா அது சென்றடையக்கூடிய அந்த நேரம் அனைத்தையும் திட்டமிட்டு செலுத்தப்படணும். சோ அப்படியாப்பட்ட ஒரு சிரமமான ஒரு சாதனையை வந்து இந்தியா செஞ்சிருக்கு. அது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக கருதலாம் இந்தியாவுடைய ஆய்வுல.
சென்னையில் இருக்கும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் இணை இயக்குநர் முனைவர் சவுந்தரராஜ பெருமாள் அவரது செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் LR ஜெகதீசன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.